நமஸ்காரம். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்று ஆங்காங்கு பலவிடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அது பாகவத புராணத்திலும் மகாபாரதத்திலும் இராமாயணத்திலும் இப்படி எங்கு தேடினாலும் கிடைக்கும். அது அனைத்தும் சேர்த்து ஓரிடத்தில் ஒரு புத்தகமாக இருக்காது. ஆனால் நாம் மொத்தத்தையும் படித்து கொண்டு போகும்போது அங்கங்கு கிடைக்கும். நாம் தான் எடுத்து சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். பிராணிகளை எப்படி நடத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும், மரம் நடுவது எப்படி, அதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு தலைப்புகளிலும் ஆங்காங்கு விஷயங்கள் கிடைக்கும். அதேபோலே பெண்களை வீடுகளில் எப்படி நடத்த வேண்டும், பல நடுத்தர வயது பெண்கள் 35 45 வயசு இருக்கலாம், அப்படி இருக்கிறவர்கள் அந்த வீட்டில் மதிப்போடு நடத்தப்படுகிறார்களா என்றால் ஒரு சில வீடுகளில் அப்படி இல்லை. அவர்கள் ஏதோ அங்கு வேலைக்கு இருக்கிறா போலும், அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரிந்தது சாமர்த்தியம், அவர்களுக்கு ஒன்றும் போராது என்றே வீட்டில் இருக்கும் பெரியவர்களோ அல்லது கணவனோ சித்தரித்து விடுகிறார்கள். அது நினைத்து மனதுக்குள் வருத்தப்பட்டு கொண்டே அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி ஒரு பெண் மதிப்பு குறைவாக நடத்தப்பட்டால், அவள் அது கண்டு வேதனைப்பட்டால், அதனால் அந்த பர்த்தாவுக்கு கணவனுக்கு தீங்கு நேரும் என்று ஒரு வாக்கியம் சொல்லுகிறது. பரிபூதா விஷண்ணா சேது பார்யா பர்த்தா வினஷ்யதி அப்படின்னு ஒரு பிரமாணம். ஒரு மனைவி பரிபூதா அவமானப்படுத்தப்படுகிறாள், மதிப்பு குறைவாக நடத்தப்படுகிறாள், உபேட்சிக்கப்படுகிறாள், கண்டே கொள்ளாமல் விடப்படுகிறாள். இப்படியெல்லாம் இருந்து விஷண்ணா சேத்து அவள் துக்கப்பட்டாள் என்றால், அப்ப கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு அதனால் தீங்கு நேரும், முக்கியமா கணவனுக்கு நேரும். இந்த விஷயத்தை கொஞ்சம் தீர்க்கமா சிந்தித்து அப்படி எங்கேனும் நடத்துவதாக இருந்தால், நடப்பதாக இருந்தால் அது தவிர்க்கப்பட வேண்டும். இதை கணவன்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மாமியார் மாமனார் மைத்துனர்மார் நாத்தனார் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாரேனும் விருந்தாளிகள் வந்திருந்தால் அவர்களுக்கு முன்னால் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காது. தாராளமாக அந்த வீட்டுக்கு தலைவி வந்தவர்களுக்கு உணவளிக்கப் போகிறாள், தான் தான் சமைப்பாள். ஆனால் அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். மற்றபடி வரவேற்பறையில் அவர்களோடு உட்கார்ந்து பேசும்போது கூட இவளுக்கு அதில் என்ன பங்கு இருக்கிறது, இவளுக்கு ஒன்றும் தெரியாது என்றெல்லாம் பேசிவிடுவார்கள். இது எல்லாமே குற்றம். இந்த பெண்மணிகள் ஒரு சிலர் வேலைக்கு போபவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் பார்க்கும் வேலையோ கொண்டு வரும் சம்பளமோ ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படாது. வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி நடத்தை, வேலைக்கு போயிட்டு வந்தால் அதை வேறு மாதிரி நடத்துவார்கள். இப்படி எதுவாக இருந்தாலும் நடுவில் சிக்கித் தவிப்பவள் அந்த நடுத்தர வயது பெண்மணி. இதில் அவள்தான் குழந்தைகளை பெற்றாள், வளர்க்கிறாள். அந்த குழந்தைகள் அவளை நன்கு மதிக்க வேண்டும். அவள்தான் தாய், மதிப்பார்கள். ஆனால் குடும்பத்தில் இருக்கிற மற்ற பெரியோர்கள் அந்த தாய்க்கு முதல்ல மதிப்பு கொடுக்க வேண்டும்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் சற்று மதிப்பில்லாமல் நடப்பதை பார்த்து அந்த சிறுவர்களும் பிடித்து கொள்ள பார்க்கலாம், அதே மாதிரி நடக்கலாம். அதுதான் தவிர்க்கப்பட வேண்டும். பெரியவர்களும் நடக்கக்கூடாது. அதை விட மோசம், சின்னவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளவே விடக்கூடாது. இதெல்லாம் எதெல்லாம் நடக்கிறது? அந்த பெண்மணி மகாலட்சுமியின் அம்சம் என்று தெரியாதபடியால் புன்னாமா பகவான் ஹரிஹி, எங்கெங்கெல்லாம் ஆண் தன்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஹரி வாசம் செய்கிறார் என்றும், எங்கெல்லாம் பெண் தன்மை இருக்கிறதோ அங்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றும் பராசர மகர்ஷி கூறுகிறார். இந்த உண்மை புரிந்துவிட்டால் அப்படி கவனிப்பில்லாமல் விடமாட்டோம், மதிப்பை குறைக்க மாட்டோம், அவள் வருத்தப்படும்படி நடந்து கொள்ள மாட்டோம். எப்போதும் சாஸ்திரங்கள் இன்னதை செய்யாதேன்னு சொல்லும், கேட்டுவிட்டால் சரி, இல்லை என்றால் அதற்கென்ன தண்டனை அப்படிங்கிறதையும் சேர்த்தேதான் சொல்லும். அதனால் கணவனுக்கு ஒரு தீங்கு, மோசமான தீங்கு விளையலாம், குடும்பத்துக்கே தீங்கு ஏற்படலாம். சரி, இதுவரை அப்படி இருந்து விட்டோம், நீர் சொல்வதை கேட்டால் பயமாக இருக்கிறது, மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இதுவரை நடந்ததற்கு? அதில்தான் அந்த குடும்ப பெண்மணி சிறந்து விளங்குகிறாள். எப்போது அவர்கள் நல்ல முடிவெடுத்து இனி அப்படி அவமரியாதை செய்ய மாட்டோம் என்றாலும் அவள் உடனே அதை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாள். சரி, போனால் போகட்டும்னு விட்டுவிடுகிறாள். ஆனால் அதையே நாம் சான்றிதழாக கொண்டு மேலும் மேலும் தவறு செய்யக்கூடாது. இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இந்த பிரமாண வாக்கியமே அப்படி நாம் அவளை உதாசீனப்படுத்தி அதனால் அவள் துக்கப்பட்டாள் என்றால் அப்ப ஆபத்து வரும்னு சொல்லுகிறது. கணவனுக்கு ஆபத்து என்று சொன்னால் அந்த பெண்ணே தாங்க மாட்டாள். அதனால் ஏதோ தெரியாமல் செய்கிறார்கள், போகட்டும் என்று துக்கப்படாமலே விட்டு விடுவாள். அவள் மன்னித்தாலோ துக்கப்படாமல் இருந்தாலோ ஆபத்து வராது. இவ்வளவு தூரம் அந்த பெண்கள் நன்மையே நாடுகிறார்கள் என்ற உண்மை புரியுமானால் கண்டிப்பாக நாம் தப்பாக நடந்து கொள்ள மாட்டோம். அதனால் இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் வேதங்களோ சாஸ்திரங்களோ ஒன்றும் சொல்லாதுன்னு நினைக்க வேண்டாம். குடும்பத்தில் நடக்கிற இதை கூட எப்படி நடத்த வேண்டும், நடத்தாவிட்டால் என்ன தண்டனை என்பதை சேர்த்தேதான் சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.